இந்த நாட்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் தம்முடைய சீர்திருத்தத்தை சபையிலே செய்து கொண்டு வருகிறார். பல இடங்களிலே தம்முடைய தாயுள்ள சித்தத்தின்படிக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மிக முக்கியமான அடிப்படையான போதனைகள் சிலுவை சுமந்த ஜீவியத்தை குறைத்து அல்லது இரத்த உடன்படிக்கையை குறைத்து உடன்படிக்கை பந்தியின் வல்லமையை குறைத்து அதை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எடுக்கிறதுனாலே எவ்விதமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இன்னுமாய் தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலும் கர்த்தத்துவமும் சபையிலே இவர்கள் யாருமே களவாடப்பட்டு தேவனுடைய ஜன வஞ்சிப்பினாலே ஆவிக்குரிய ஒரு சபை என்கிற ஒரு தலைப்பிலும் பலர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு எதிரிகளாக பகைஞர்களாக மாறி தங்களது சித்தப்படி ஜீவிக்கிறார்கள். இவர்கள் கேடான மனுஷர்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இவர்கள் ஆவியிலே ஆரம்பித்து பழைய மனுஷனுக்குள்ளாய் நாளுக்கு நாள் நுழைந்து போனார்கள். இது முற்றிலும் உண்மை. When you start getting late for the teaching sessions, for the worship, தொழுது கொள்ளுதலுக்கு தேவ வார்த்தை கற்பிக்கும் இதிலே நீ நேரம் சென்று வர வர ஆரம்பிக்கும் நேரத்திலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கி நீ பழைய மனுஷனுக்குள்ளே நுழைகிறாய் என்பதை அறிந்து கொள். நேரம் வரும் உனக்கு ஜெபிக்க முடியாது. பகிரங்கமாக நான் உன்னை கூப்பிட்டால் உனக்கு யாரையும் வழி நடத்த முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது. இது ஒரு பயங்கரமான ஒரு நிலை. மந்திரவாதம் அந்த வாழ்க்கைக்குள்ளாக வராமல் சிலுவையின் தரிசனம் எடுபட்டு போக மாட்டாது. When witchcraft is in operation in a life or in a church, the vision of the cross will be gone. கலாச்ச சபையிலே அந்த மந்திரவாதத்தின் ஆவி உள்ளே புகுந்து அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு நாளுக்கு நாள் மெதுவாக திருப்பி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியிலே தொடங்கினவர்கள் மாம்சத்துக்குள்ளே பழைய மனுஷனுக்குள்ளே உட்பட்டார்கள். உங்களை அழைத்தவரை விட்டு இவ்வளவு கதியாக நீங்கள் விலகிறதை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். மற்ற சபைகளுக்கு கடிதங்கள் எழுதும் பொழுது பவுல் இவ்வண்ணமாக தேவன் உங்களை வழிநடத்தி இப்படியா செய்திருக்கிறார் என்று அவர்களை பாராட்டி அவர்களுக்காக நன்றி கூறுகிறான். கலாச்ச சபைக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருந்தார்கள், அற்புதங்கள் அடையாளங்களை ருசித்திருந்தார்கள், ஆனால் இவர்கள் தரமான அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்காததுனாலே they took it lightly. சும்மா கரையில் நின்று விளையாடுவது போல ஆழமான தண்ணீருக்குள்ளே போகவில்லை. அதனாலே இவர்கள் படிப்படியாக பழைய மனுஷனின் அந்த வாழ்க்கைக்குள்ளே மாம்சத்திலே பிடிபட்டு மாம்சத்திலே பிடிபடுறதென்றால் மனம் சித்தம் உணர்ச்சிகளிலே பிடிபடுவது. இன்னமும் நீ சபைக்கு வரலாம், ஹல்லேலூயா சொல்லலாம், நோட்ஸ் எடுக்கலாம், நீ வேதத்தை வாசிக்கலாம், நீ ஆவிக்குரிய சபையிலே இருக்கலாம், நீ இப்பொழுது இருக்கிற மற்ற ஊழியங்களின் மேற்கு நாடுகளிலே anointed ministries அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியங்கள், அந்த பாடல்கள் ஆங்கிலத்திலும் நீ படித்துக் கொண்டு தெரியலாம். But you are under deception. நீ வஞ்சிப்பிலே மூழ்கி இருக்கிறாய். உன்னை ஆராய்ந்து பார் சகோதரர்களே. இப்படியாய் படிப்படியாய் அங்காரை பக்கம் போனவர்கள், மாம்சத்துக்குள்ளே நுழைந்து பழைய மனுஷனிலே பிடிபட்டவர்கள், மறுபடியும் அவர்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு வருவது முடியாத காரியம். உடன்படிக்கையை விட்டார்கள். உடன்படிக்கை ஒப்பந்தத்தை விட்டு இவர்கள் நாளுக்கு நாள் மாம்சத்துக்குள்ளே நுழைந்ததனால், தங்கள் சித்தத்தினாலே, தங்கள் உணர்ச்சிகளினாலே, தங்கள் யோசனைகளினாலே பிடிபட்டதனாலே இவர்களை மனம் திரும்புதலுக்கு மறுபடியும் கொண்டு வருவது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6 தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுதுதான் அந்த வெளிச்சம் கிடைக்கும் நேரத்திலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இவர்கள் உடன்படிக்கையை விட்டு விலகி தங்கள் பழைய ஜீவியச்சிலே ஆவிக்குரிய ஜீவியம் என்கிற போர்வையிலே ஜீவிக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் எந்த ஒரு ஆத்தும ஆதாய ஊழியத்திலே சோல் வினிங் ஈடுபடுகிறதில்லை. அவர்களுக்கு அந்த ஆத்தும பாரம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆத்துமாதான் அங்கே மையமாக இருக்கிறது. Their self is number one center. So they are not worried about other souls. நாம் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவர் ஏற்கனவே உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையை அவர் அறிந்து அந்த அடிப்படையிலே தான் அவர் பேசியிருக்கிறார். உடன்படிக்கை இல்லாமல் நாம் இயேசுவை பின்பற்ற முடியாது. உடன்படிக்கைக்கு பலி தேவை. பலி எங்கே இருக்கிறதோ அங்கே இரத்தம் சிந்துதல் தேவையாயிருக்கிறது. Covenant always calls for sacrifice, and wherever sacrifice, you see, there is the shedding of blood. இன்றைக்கு மந்திரவாதம் சபைகளுக்குள்ளாக புகுந்தபடியினாலே மந்திரவாதத்தின் ஆவி, பில்லி சூனியத்தின் ஆவி, விக்கிர ஆராதனையின் ஆவி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரே கம்பெனி தான். It's the same cake with the different layers. சில கேக்கில் 2, 3, 4 அந்த அடுக்குகள் இருக்கும் இல்லையா? தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். Sometimes they put in different colors. So in the ஆவி பழைய வாழ்க்கைக்கு இழுத்து நாளுக்கு நாள் இயேசுவை பின் செல்லாதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு மாம்சத்துக்குள்ளாக பழைய மனுஷனுக்குள்ளாக இவர்களை கொண்டு போ. இவர்கள் இன்னமாக சினிமா படம் பார்க்காது இருக்கலாம், சினிமா பாடல்கள் கேட்காது இருக்கலாம். பட் தேர் இஸ் நோ பவர் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையிலே வல்லமை இல்லை. உன் அபிஷேகம் வற்றி போயிட்டு இப்பொழுதெல்லாம் முன்பு இருந்த அந்த தேவனுடைய வார்த்தையின் விருப்பம் உனக்கு இல்லை. அந்த வார்த்தையின் பசி உனக்கு இல்லை. தேவன் பசியாக இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களையோ வெறுங்கையாக அனுப்புகிறார். தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். அவரது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சகோதரர்களே, மந்திரவாதம் எங்கே ஒரு வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்ததோ அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டு இவர்கள் மாமிசத்துக்குள்ளே சிறைச்சாலை பிடிபடுவார்கள். I want to say the old self, the old man is a vicious prison. மிக பயங்கரமான ஒரு சிறைச்சாலை பழைய மனுஷன், அவனை நீ துரத்த முடியாது. அவனை ஒவ்வொரு நாளிலும் அவனை கண்டித்து வழிநடத்த வேண்டியிருப்பது உன்னுடைய பொறுப்பாய் இருந்தது. அவனுக்கு சிலுவை தேவை, அவனுக்கு இரத்தம் தேவையில்லை. பழைய மனுஷன் கொல்லப்பட வேண்டும். ஏற்கனவே அவன் சிலுவையிலே அறையுண்டான். தேவனுடைய மகத்தான சிலுவையின் ரட்சிப்பின் திட்டத்தினோடாக ரோமர் 6:6 அப்படி கூறுகிறது. அவரோட கூட சிலுவையிலே அவன் அறையப்பட்டான் என்பதை அறிந்து இப்பொழுது நீங்கள் ஜீவிக்கும் ஜீவியத்தை தேவனுக்கென்று ஜீவிக்கிறவர்களாகவும் பழைய மனுஷனுக்கு மரித்தவர்களாகவும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் ஜீவிங்கள் என்று ரோமர் 6 கூறுகிறது. That is covenant words. உடன்படிக்கையின் வார்த்தைகள். அதை அறிந்த வண்ணமாகவே இயேசு சொன்னார், You want to follow me? இவர்கள் உடன்படிக்கையை குறித்து அவர்கள் நிச்சயம் அறிந்த ஒரு ஜனமாயிருந்தார்கள். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுவதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணினார். முதலாவதாகவே அவர் சொன்னார், நாட்டை விட்டு புறப்படு, உன் இனஞ்சனத்தை விட்டு புறப்படு, உன் வீட்டை விட்டு புறப்படு, கம் ஆன் கெட் அவுட் Abraham, I will bless you. I will make you a great nation. உன்னை ஒரு பெரிய ஒரு தேசமாக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்குள்ளாக உலக ஜனங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனவனமாக சொன்னார், அவனுக்குள்ளாக அவன் சந்ததியிலேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்குள்ளே அவர் பிரவேசித்தார். So God was looking for a man whom he can make covenant with him. To make a covenant with him. தேவன் உடன்படிக்கையின் தேவை. நம்முடைய இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு உடன்படிக்கையின் ஜீவியமாயிருக்கிறது. தேவன் தனியாக மட்டும் அவர் அங்கே ஆணையிட்டு எங்களை நினைத்தபடி ஜீவிக்கும்படிக்கு அழைக்கவில்லை. தயவு செய்து உன் இருதயத்திலே எடு. நீ 200 வருஷங்களுக்கு ஜீவிக்கிறதில்லை. இன்னும் 100 வருஷங்களுக்கு ஜீவிக்க போறதில்லை. பலர் சொல்லுகிறார்கள், 2013 அல்லது 2014 எது நடக்குமோ என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது என்றால் இந்த அவர்களை இஸ்லாம் மதச்சகர்களை ஒரு சிலரை நான் சந்தித்து பேசின பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவினுடைய வருகை குறித்து சொன்னதும் Pastor, what you say is right. Because we haven't got a calendar after 2013. 2013க்கு பிறகு இந்த கேலண்டர் எங்களுக்கு இல்லை பாஸ்டர். Can you tell me about this more? So he will come and sit down with me at lunch. நான் வேலை செய்ய மாட்டேன் கேனடாவிலே. This is a security man. He is from Iran. ஈரான் தேசத்தை சேர்ந்தவர். ஸோ அவர்களுக்கு தெரியும் நீ என்ன எப்படி ஜீவிக்கிறாய், நீ எதை சிந்திக்கிறாய், எது உன் கவலை, இன்றைக்கும் யாரை நீ பின் செல்கிறாய். வேதம் சொல்கிறது பலர் சாத்தானை பின்பற்றுகிறார்கள். Many have started to follow Satan. சாத்தானை நாம் எப்படி பின்பற்றுவது, நம் சொந்த சித்தத்திலே ஜீவிப்பது, உலகத்து ஜனங்களை போல பணத்துக்காக வேலை செய்வது, பிரச்சனைகளை ஆப்படுவது, முறுமுறுக்கிற ஜீவியம், நிம்மதி இல்லாத ஜீவியம், எதிலும் சந்தோஷமில்லை, நன்றி இல்லாத ஒரு ஜீவியம். அப்படி நாம் இருக்கிறோமா இந்த காலையிலும்? ஆனால் தேவன் குறிப்பாக இத்தனை காரியங்களையும் உனக்கு கற்பித்தது, உன்னை அழைத்து இவைகளை சொல்லிக் கொடுப்பது உன்னை ஒரு குட்டி சுவராக்க அல்ல, உன்னை குற்றப்படுத்த அல்ல. அவர் உன்னை அழைத்த அழைப்பை பிடித்து இந்த உடன்படிக்கையின் இந்த அத்திவாரத்தில் இருந்தே அவர்களுடைய நாமத்திலே பெரிய பராக்கிரமம் செய்வதற்காகவே உன்னை அவர் இந்த நாட்களுக்குள்ளே தெரிவு செய்து இந்த ராஜ்ய பதவி உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இன்று அறிந்து கொள். அதற்காகவே இந்த வசனங்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அவருக்கு தெரியும் எவ்விதமான தாளந்தையும் எவ்விதமான வரத்தையும், what kind of gifting and anointing that he has already given you. நீ அதை உபயோகிக்காததுனாலே, நீ அதிலே நடக்காதது, உடன்படிக்கையின் பாதையிலே நடக்காததுனாலே தடுமாறுகிறோம். The covenant is on both sides. உடன்படிக்கை இரண்டு பகுதியிலும் அங்கே அர்ப்பணம் தேவை. இயேசு எனக்காக மரித்தார், நல்லதே. நீ அவருக்காய் ஜீவிக்க வேண்டும், நானும் அவருக்காய் ஜீவ பலியாக அந்த பலிபடத்திலே ஒப்புக் கொடுக்கும்படி தேவன் சொல்லவில்லையா? நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி ஜீவிக்க எங்களுக்கு அனுமதி இல்லை. யோவான் கடைசி அதிகாரம் அடங்கும். இயேசு பேதுருவை குறித்து பேதுருவோடு பேசும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். 18 வசனம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுருவோடு பேசுகிறார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். இது உன்னுடைய பழைய வாழ்க்கை. நினைத்த இடத்திலே போனாய், நினைத்ததை வாங்கினாய், நினைத்தபடி பேசினாய். ஓகே, யூ ஜஸ்ட் லிவ்ட் யுவர் ஓன் லைஃப். ஐ மீன், இஃப் யூ ஜஸ்ட் லைக் தட் நா மெனி ஆஃப் யூ ஜஸ்ட் லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், நோ கான்சிடரேஷன். மற்றவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. தன்னுடைய ராஜ்யத்தை குறித்த அக்கறையில் நத்திங் வாட்ஸ் எவர். உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது இது அவர் சொல்வது ஆவிக்குரிய ஜீவியத்திலே இளம் வயதாயிருந்த பொழுது. அப்பவும் நீ உன் இஷ்டப்படியே நடந்து கொண்டு இருந்தாய். நவ் யூ ஆர் க்ரோன் அப் நவ் ஸ்பிரிச்சுவலி. ஆவிக்குரிய பிரகாரமாக நீ வளர்ந்து விட்டாய். உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே எனக்கு சொல்கிறேன். நவ் தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு லிவ் அ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அங்க அதை வாசித்து பார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். Can you see that? இப்படி சொன்னதுக்கு பின்பு அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. Brothers and sisters, when you follow Jesus, you cannot take your life with you. அது தெரியுமா உனக்கு? உன்னுடைய ஆத்ம ஜீவியத்தை கலட்டி போட்டுதான் நீ அவரை பின்பற்றலாம். ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வறுத்து, இந்த உலக ஜீவியத்தை வறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யூ நோ வாட் ஹீ இஸ் சேயிங், என்ன சொல்கிறார்? இதுதான் உடன்படிக்கையிலே நீ செய்ய வேண்டியது. ஆனால் அதற்கு பதிலாக சிலுவையிலே மரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை நான் செய்கிறேன். But you live a crucified life daily. ஒவ்வொரு நாளிலும் அந்த சிலுவையிலேயே அறையப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதனால்தான் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றின பொழுதே அவர் அதை வெளிப்படையாக கூறினார். தேவனுக்கு தெரியும், அத்தனை திரளான ஜனங்களுக்கு அரை மணி நேரம் பேசினால் எல்லாம் மறந்து போவார்கள். அதோட லவுட் ஸ்பீக்கரும் இல்லை, மைக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ தே நீட் டு ஹியர் அ வெரி ஷார்ட், வெரி இம்பார்ட்டன்ட் எசன்ஸ். அப்படி தோட முடியாத கசக்கி புளியிற மாதிரி ஏ ஜஸ்ட் காட் த மெசேஜ் ஹவு டு ஃபாலோ ஜீசஸ், ஹவு டு வாக் இன் த கவனன்ட். அந்த லூக்கா 9:23 தான் உடன்படிக்கையிலே ஜீவிக்கும் ஜீவியம். That was the word came to me this morning. The only life to live in the covenant is the life laid down to live in Luke 9:23. அது ஒன்றுதான், ஒரு ஜீவியம், ஒரே ஜீவியம். நாம் அவர் நம்மை அழைத்த உடன்படிக்கையிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்க, அதிலே இல்லாத பொழுது உடன்படிக்கையை விட்டு வெளியே போகிறோம். We get out. You want Jesus to give you everything, but you live your own way. இயேசு எனக்காக எல்லாம் செய்ய வேணும், ஆனால் நான் என் சிற்றப்படி நான் ஜீவிப்பேன், என் வாழ்க்கை பலிபடத்திலே நான் போட மாட்டேன். How is that? உடன்படிக்கையிலே நாம் ஈடுபட்ட நேரத்திலே தேவன் நம்மை ரட்சித்து அவரது ராட்சியத்துக்குள்ளாக அழைத்ததுக்கு பின்பு நம்முடைய உடன்படிக்கையின் பங்கு என்ன என்பதை இதில் இருந்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த சொந்த வாழ்க்கைக்குள்ளே படிப்படியாக சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு பில்லு சூன்யத்தினாலே இழுக்கப்பட்டு அந்த மாம்சத்துக்குள்ளாய் போனவர்கள், அவர்களுக்கு சிலுவை தேவை என்பதை தேவாவியானவர் பவுலுக்கூடாக அங்கே வெளிப்படுத்துகிறார். எத்தனை தடவை நான் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையுண்டேன். கலாத்தியர் 2:20 அங்குதான் வருகிறது. உலகம், நான் உலகத்தை பார்க்கும் பொழுது அது சிலுவையிலே தொங்குவதை நான் பார்க்கிறேன். அந்த ஜீவியம் எனக்கு எந்த ஒரு சவாலையும் விட முடியாது. I see the world, the life on the cross. உலகம் என்னை பார்க்கும் பொழுதே அது என்னை சிலுவையிலே பார்க்கிறது. And they cannot give me anything. And I heard one preacher say, and I really love that man, I don't desire, I don't get nothing from this world. உலகத்தில் காரியங்கள் பொருட்களும் எதுவும் அதை நான் நாடவும் இல்லை, விரும்பவும் இல்லை. நான் சோ உடன்படிக்கையில் நாம் ஜீவிக்க வேண்டுமானால் நம்முடைய பங்கு என்ன என்பதை அறிந்து நாம் அதிலே இறங்க வேண்டும். அதுதான் அந்த ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி அவர்கள் இருவரும் அந்த துண்டங்களுக்கு நடுவாலே நடந்து போய் அந்த இரத்தம் ஊற்றப்பட்டிருக்கும் அந்த வழியிலே தேவன் சொன்னார், என் ஜீவன் உன்னுடையது. ஆபிரகாம் சொன்னான், என் ஜீவன் உன்னுடையது. தேவன் சொன்னார், எனக்குரியது எல்லாமே உன்னுடையது. ஆபிரகாம் சொன்னான், எனக்குரியது எல்லாமே உன்னுடையது. On both sides, இருவரும் நண்பர்களாகிறார்கள், கோட்டை கலத்தி கொடுக்கிறார்கள். See, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அந்த கோட் கலத்தி கொடுக்கும் பொழுது It's your identity and your authority, everything. You lose your identity. Brother, naan siluvai ini naan enni naane varthu naan innoraala maariruven brother. That's exactly. Nee palaya aalaga irukkamudiyadhu. No. ஒருவேளை இப்படிப்பட்டதான செய்தி எனக்கு மனதில் அது இருக்கலாம். பட் திஸ் இஸ் வாட் தி மெசேஜ் நவ், கெட் பேக் டு தி கவனன்டல் லிவிங். உடன்படிக்கையின் ஜீவியத்துக்கு நாம் திரும்ப வேணும். தேர் இஸ் ஓன்லி ஒன் வே டு லிவ் பை தி கவனன்ட் ஓத். உடன்படிக்கையின் ஒழுங்குகளுக்கு உட்பட்டவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது உடன்படிக்கைக்குள்ளாக நாம் நிற்போம். அந்த நேரத்தில் தேவன் சொல்கிறார், Ask anything in my name. நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்டாலும், எதை நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன். அது உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கையின் ஆணை. நீ வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறாய். That's why the believers, the church, will have to get back to the cross. சிலுவை அறை உண்ட ஜீவியத்துக்கு விசுவாசிகள் சபை திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியத்துக்கு எதிரான ஜீவியம் 2:3 விசுவாசிகள் ஜீவிக்கும் ஜீவியம். மனுஷர்கள், அதாவது தேவனுடைய ஜனங்கள், தற்பிரியர்களாய் they love themselves, they don't deny their self. ஏதாவது சொன்னோட நீ ஏன் அழுகிறாய் தெரியுமா? ஏன் தெரியுமா? பழைய மனுஷன் உன்னுடைய ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட், தட்ஸ் வை. அல்லாவிட்டால் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கு உண்மையை சொல்கிறேன், உன் பழைய மனுஷன் எவ்வளவாய் சாக சாக அதன் பிறகு வரும் தேவையில்லாத குற்றச்சாட்டு. கேட்கிறாயா? அவனுக்கு நாளந்தும் சிலுவையை போட்டு அவனை சிலுவையினூடாக நீ அவனை தண்டித்து நீ ஜீவியம் ஜீவித்திருந்தாயானால் மற்றவர்கள் பண்ணும் அந்த குற்றச்சாட்டு, அவதூறான பேச்சுக்கள், ஆவலாதிகள், உனக்கு பின்னாலே உன் பேரை கடக்கும் காரியங்கள், you know when you hear that what will happen, you will weep for them. நீ அவர்களுக்காக இப்பொழுது கண்ணீர் விடுவாய். உண்மை, அது ஒரு அற்புதம் பிரதர். இயேசு ஒவ்வொரு நாளிலும் உள்ளே செத்துக்கொண்டே இருந்தார். சரீர பிரகாரமாக சிலுவையிலே அந்த நாளிலே மறித்தார். ஆனால் தம்முடைய சித்தத்தை வெறுத்து பிதாவினுடைய சித்தத்தையே தெரிவு செய்தார். அவர் சொன்னார், நான் என் சுயமாக ஒன்றும் பேசுவதில்லை, எனக்கு வேலை உண்டு, நான் என் பிதாவினுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும். அதுவே ஒவ்வொரு உடன்படிக்கையின் பிள்ளையின் மேலும் விழுந்த பொறுப்பு, மகா பெரிய கடமை. உன்னுடைய வேலையல்ல, உன்னுடைய குடும்பம் அல்ல, உன்னுடைய பிள்ளைகளால, தேவனுடைய ராஜ்யம். ஏன் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வேலை, உன்னுடைய அதுகளை நீ விட வேண்டியிருக்கிறது? அவைகளை தேவன் கவனிக்க போகிறார். When you get interested in God's kingdom, God is going to get interested in your family, in your matters. நீ தேவனுடைய ராஜ்யத்திலே அக்கறையாக அதற்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, உடன்படிக்கையை வைத்துக் கொண்டு உடன்படிக்கையை செய்தவர் உன்னுடைய காரியங்களில், உனக்குன்னுடைய தேவைகளிலே அவர் அக்கறையாயிருக்க போகிறார். That's what the covenant is. அவனே அவர் கோட்டை கொடுத்து அதை மாற்ற பொழுது, you give the old man, the old life, this life, in the ஆத்ம ஜீவியத்தை அவர் கரத்திலே கொடுக்கிறாய். இந்த தற்காலிக ஜீவியத்தை அதை கலட்டி கொடுக்கிறாய். அவர் உனக்கு நீதியின் ஜீவியமாக, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை, புதிய சிருஷ்டியின் ஜீவியத்தை அவர் உனக்கு கொடுக்கிறார். அதிலே நீ ஜீவிப்பதற்காக இப்பொழுது உனக்கு விளங்கும். அப்படியா இருக்கும் பொழுது நீங்கள் இருவரும் ஒருவராகிறீர்கள். அவருடைய பிரச்சனை உன் பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை. உன்னுடைய சுபாவம் அவருக்கு கிடைத்தது, அவருடைய சுபாவத்தை உனக்கு கொடுக்கிறார். உனக்கு அதிகாரம் இருக்குதோ என்னமோ, நமக்கு என்ன அதிகாரம் இருந்தது? அதை ஆண்டவரை இது ஏற்றுக்கொள்ளும். நம் பலவீனங்களை கொடுக்கிறோம், அவர் அதற்கு பதிலாக நமக்கு அவருடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். உன் பேருகளாக மாற்றப்படுகிறது. நீ புதிய சிருஷ்டி, ஒரு புதிய ஒரு மனுஷன். உன்னை ராஜாவாக்கினார், உன்னை ஆசாரியனாக்கினார். இந்த உலகத்தான அல்ல, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. சும்மா சாதாரணமாக ஒரு சபையிலே ஒரு அங்கத்தவனாக இருக்கிறேன், அந்த சபைக்கு போகிறேன், அங்குதான் ஆராதனையை நான் பங்கு பெற்றுகிறேன், வேதம் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வருகிறேன் என்கிற அந்த வாழ்க்கையை விடு. அது உடன்படிக்கையின் ஜீவியம் அல்ல. உடன்படிக்கையின் ஜீவியம் பலியாய் வைக்கப்பட்ட ஜீவியம். There is no covenant living without sacrifice. பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஜீவியம் இல்லாமல் நீ உடன்படிக்கையிலே ஜீவிக்க முடியாது. தடுமாறாதே. நீ அங்கத்தவனாக இருக்கலாம் சபையிலே, நீ பாஸ்டரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீ காரில் இருக்கலாம், நீ பாட்டு படிக்கலாம். நோ ப்ராப்ளம். தி க்வெஸ்சன் இஸ், ஆர் யூ லிவிங் எ க்ரூசிஃபைட் லைஃப்? ஆர் யூ? சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஜீவியத்தை ஜீவிக்கிறாயா? அதுதான் உடன்படிக்கையின் ஜீவியம். அதை விட்டு விலகும் பொழுது நீ உடன்படிக்கையை விட்டு விலகி போகிறாய். Now you cannot demand from God, I want this Father. நீ சொன்னீர், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று, இதை செய்தே தீரும் என்று நீ சொல்ல முடியாது. God will say, what about on your side? உன் பக்கத்தில் எப்படி? நீ யாருக்காக ஜீவிக்கிறாய்? முதலாம் கொரிந்தியர் 6 அதிகாரம். Some of you people must be thinking, oh, I give my life, let's place it in the altar and live a crucified life. செலிவில் அறைப்பட்ட ஜீவியம் அப்படியா? நான் அப்படியே இந்த வாழ்க்கையை ஒருத்த நான் வைத்தால் ஐயோ எல்லாவற்றையும் நான் இழந்து விடுகிறேன். உடன்படிக்கையை விட்டு வெளியேறு. இயேசுவோடு நீ தொடுத்து இருக்க முடியாது. சொல்ல போனால் ஒரு பெரிய புத்திசா புத்தி இல்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமே அது என்பதை நீ அறிந்து கொள். ஏனென்றால் He said, you give me your life, I will give mine. நான் வைத்திருக்கும் ஜீவத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ உன்னுடையதை எனக்கு கொடு, நான் என்னுடையதை உனக்கு கொடுக்கிறேன். Who is going to gain? யார் இதனாலே ஆசீர்வாதமும் நிறைவும் பெறப்போகிறார்கள்? நாங்கள் தான், தேவன் அல்ல. அது நாங்கள் நினைக்கிறதில்லை. யார் இதனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள்? முதலாம் குறிஞர் 6:15 உங்கள் உடல் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா?
Now can you see? Now your body has become his body. His body is your body.
ரெண்டு பக்கத்திலும் அப்படி இருக்கிறது. உன் உடல் அவருக்குரியது, அவருடைய உடல் உனக்குரியது. அதை சொல்லித்தானே நீ அந்த இதிலே பங்கு பெற்றுகிறாய். When you eat that, oh my God, அந்த உடன்படிக்கையின் அந்த சாப்பாட்டிலே நீ கலந்து கொள்ளும் பொழுது அந்த அப்பட்டி எடுத்து என்ன சொல்லுகிறாய்? நீ அதை சாப்பிடும் பொழுது என்ன சொல்லுகிறாய் தெரியுமா? என் சரீரம் உம்முடையது, உம்முடைய சரீரம் என்னுடையது, நாங்கள் இருவரும் ஒன்று. கணவனும் மனைவியும் திருமணத்தின் மூலமாக ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். Look at that. Because of the covenant. I said because of the covenant, they are one flesh. உடன்படிக்கையினூடாக கணவனும் மனைவியும் ஒரு மாமிசம் இருக்கிறார்கள். அதனாலே தான் புருஷன் பிசாசை வணங்கி கொண்டிருந்தால், முண்டங்களை வணங்கி கொண்டிருந்தால், அல்லது சூனியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், அந்த மனைவிக்கு மிகுந்த தாக்கமாக இருக்கிறது. Why? Covenant. உடன்படிக்கை. அவனையும் அந்த பந்தியிலே நீ கலந்து கொள்ளும் பொழுது சகோதரர்களே, வாட் ஆர் யூ சேயிங்? அது ஒரு சடங்கா? அது ஒரு சாதாரணமாக செய்யும் ஒரு காரியமா? இல்லவே இல்லை. யூ ஆர் சேயிங், நான் உம்முடைய எலும்பும் மாமிசமுமாய் இருக்கிறேன். அதாவது உம்முடைய உடல் நான், என்னுடைய உடல் உமக்கு, இருவரும் ஒன்று. எனக்கு தெரியும், நான் சொல்லலாம், தேவாவியானவர் தான் இதை உனக்கு வெளிப்படுத்துவன். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? ஏன் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது சபையில்? இதை அறியவில்லை. அறியீர்களா என்று கேட்கும் பொழுது, டிட் யூ நோ? டு யூ நாட் நோ? நோ, தே டோன்ட் நோ.
அவர்களுக்கு தெரியாது. ஏன் உடன்படிக்கையின் வெளிப்படுத்துதல் கிடைக்கவில்லை? ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் கொடுப்பேன் என்று சொல்கிறீர், நான் அதை எப்படி அறியலாம்? தேவன் சொன்னார், சரி, 3 வயதான ஒரு ஆட்டுக்கடாவை என்னிடத்திலே கொண்டு வா. ஞாபகம் இருக்கிறதா?
What did he say? What was he saying? How shall I know?
Covenant. எப்படி நீ அறிய போகிறாயா? ஆபிரகாமே, உடன்படிக்கை கொண்டு வா, அந்த ரத்தம் சிந்து நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன்.
The covenant. I said the covenant.
இவர்கள் உடன்படிக்கையை வெளிப்படுத்துதல் இல்லாமல், இவர்கள் தங்கள் சரீரத்தையும் ஜீவியத்தையும் தங்கள் இஷ்டப்படி ஜீவிக்கிறார்கள்.
அதனால் ஆவியானவர் கேட்கிறார், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இதை அறியீர்களா? உன்னுடைய உடல் உனக்கு சொந்தமல்ல. குறிப்பாக
உங்களுக்கே தெரியும், பெண்கள் வந்து கூடுதலாக தங்கள் சரீரங்களை அதை எப்படியாவது ஒரு, எனக்கு தெரியாது.
They will be doing all kinds of things. But that, God is not against that. But be careful before you do.
நீங்கள் செய்வதற்கு முன்பதாக எதுவும் என்னவும் அதை பிடுங்கி இதை பிடுங்கி அதை செய்து இதை செய்து,
you have to ask the Holy Spirit.
நாங்கள் அறியாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கிறது. தேவன் கொடுத்த அது எல்லாத்தையும் என்ன காடாக இருக்கலாம் என்று பிடுங்குகிறார்கள். நோகம் அல்ல பிரதர், நோகாம இருக்குமா? அதுல எந்த பிழையும் இல்லை. என்னோட கோபிக்காதே. I have to say, but I want to say, what do you do for your spiritual life? உன் உடன்படிக்கையின் ஜீவியத்தை குறித்து என்ன செய்கிறாய்? நோக நோக எதை விட்டு கொடுப்பாய்? இதை பிடுங்க பிடுங்க விட்டு கொடுக்கிறாய்? ஃபோசெப்ஸால ஒவ்வொரு மயிரா நான் ஜஸ்ட் சே வாட் டு பீ பிளேயிங் தீஸ் டேஸ் வெரி ஸ்பெஷலி. நான் வெளிப்படையாகத்தான் பேசினேன், இனிமேல் இன்னும் வெளிப்படையாகத்தான் பேச வேண்டும்.
But God is not against you plucking that thing off or making your body beautiful.
அதுவன் அதுக்கு எதிரால. No. Don't get me wrong. I am not against. ஆனால் எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும், அந்த முக்கியத்துவங்களிலே நிலைத்திருக்கிறாயா என்பதை பார்.
புதிய மனுஷன் பெரியவும் சிறிய மனுஷன், பழைய மனுஷன் சிறுகவும் போய் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பேதுருவும் சொன்னான், இந்த காரியங்களை நீ டூ மச்சாக நீ ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சாந்தம் உள்ள ஒரு மனமும் ஒரு தாழ்மையான ஒரு ஆவியும் உனக்கு இருக்கிறதா பெண்ணே? அவன் கேட்கிறான். அளவிட்டு போட்டு நீ மயிர பின்னி ரெண்டு பின்னல் இல்லை, 4 பின்னல், 5 பின்னல் போட்டாலும் யாருக்கு? நீ 24 பின்னலும் போட பின்னால. அப்படி போட்டு தெரிகிறார்கள் வெளியூர்களிலே. 24 இல்ல, 50 பின்னல், சின்ன 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 மரங்களிலே.
But there is nothing wrong. And God says, oh, okay, you like it that way, fine.
But what about the covenant living? உடன்படிக்கை ஜீவியம் எங்கே? So let us continue to read. அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை நான் வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. Now you will get out of the covenant. உன் உடன்படிக்கை விட்டு வெளியே இறங்குவாய். வேசியோடு சேர்ந்து இருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். That's where when somebody goes in to bed, அந்த வேசித்தனம் பண்ணி ஒரு யாரோடு அந்த இதில் ஈடுபடும் பொழுது, the demons get intermingled from one the other. அசுத்தாவிகள் ஒருவர் இருக்கிற அசுத்தாவை மற்றவர்களுக்குள்ளே நுழைவது, மற்றவர்கள் இருக்கிற அசுத்தாவிகள் இதுக்குள்ளே நுழைவது. Married people or unmarried boys or girls, when they get into sexual intercourse, and I'm telling you, they get transferred from one to the other.
And asuthavil inge irundengeyum po aarambikkum. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான். Can you see? The covenant makes us one with the Lord. தேவனுடைய ஆவியோடு நாம் ஒரே ஆவியாக இருக்கிறோம். உடன்படிக்கையின் மூலமாக, உடன்படிக்கையின் மூலமாக you are one with Christ. இப்பொழுது உனக்கு விளங்கும், நான் மரிச்சேன், என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கவனன்ட், உடன்படிக்கை மறக்க வேண்டாம் சகோதரர்களே. உடன்படிக்கை ஜீவியம்தான் சிலுவை சுமந்த ஜீவியம். முறுமுறுத்து அறிகண்டப்பட்டு அதை பற்றி இதை பற்றி உலகத்தின் காரியங்களால் பிடிபட்டு அதை பேசி இதை பேசி அப்படி பேசி இது யாருக்கு தேவை இந்த ஜீவியம்? அதில் வல்லமை இருக்க போகிறதா உனக்கு? இல்லை. உனக்கு ஜபத்தில் வல்லமை கிடைக்குமா? இல்லை. பேசாதே. உன் உடன்படிக்கையின் சகோதரர்களை குறித்து பின்னாலே பேசாதே, திட்டாதே போய், அதன் பிறகு வந்து பந்தியிலே கலந்து கொள்ளாதே. ஆபத்தான காரியம். அதனாலே பவுல் அப்போஸ்தலன் தேவாவியானவருமா சொல்லியிருக்கிறான், உங்கள் இது நிமித்தமாக உங்களில் பலர் நோய்வாய்ப்பட்டும் பலர் செத்துப்போயும் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் அல்ல, many died before the time. அவர்கள் காலத்துக்கு முன்பாக மறைச்சு போறான். யாருக்கு அவரோடு சரியில்லையா? ஒரு பிரச்சனைக்கு தான் தீர்த்து போய் அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லையா? Just forgive them, let them go. நான் அந்த நேரத்தில் சொன்னேன் உங்களுக்கு, பழைய மனுஷன் சாக 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 then you will begin to cry. அந்த உனக்கு உபத்திரப்படுத்துகிறவர்களுக்காக நீ அவர்கள் மிகவும் மெய்யாக சொல்கிறேன், நீ கண்ணீர் தோண்டி எடுக்க வேண்டியதில்லை, எப்படி ஜெபம் பண்ண வேண்டியது என்று இதில்லை. பழைய மனுஷன் உருவெடுத்து உள்ளுக்கு இருக்கிற நேரத்தில் இன்னாருக்காக ஜெபம் பண்ணு கொண்டு சொன்னால், இல்லை நான் ஒரு சுத்தியலால் போடத்தான் இருக்கு, எனக்கு ஜெபிக்க இயலாது. நீ எம்மா படித்தான் ஏன் பார்க்கிறாய் ஒரு மாதிரி? அதனால் பழைய மனுஷன் செத்து கொண்டு போகும் நேரத்திலே when Jesus hanged on the cross and he said, Father, forgive them, Father, for they don't know what they are doing. அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் பிதாவே, அவர்களை மன்னி. உண்மைதான், அவர்கள் யாரை சிறுவையில் அறைந்தார்கள், என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்த தேவகுமாரனை அவர்கள் அந்த சிலுவையில் அறைந்து அதை தூக்கி போட்டார்கள் என்று அந்த வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்காததுனாலே அப்படி செய்தார்கள். So Jesus prayed, Father, forgive them. அவருடைய கரத்தை வைத்து அந்த கரத்தை ஒரு பிடித்து அந்த கரத்திலே ஆணியை அறைந்த அந்த சகோதரனுக்காகவும் அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. And Jesus knew he also needs salvation. அவருக்கு அந்த ரட்சிப்பு தேவை. அதன் பிறகு வந்து விழாவிலே குத்தின அந்த போர்ச்சேகவன் இரச்சும் தண்ணீரும் கொட்டினப்படத்தக்கதா, அவருக்கு அந்த ரட்சிப்பு தேவை என்று இயேசு அறிந்தார்.
சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் தான் தேவகுமாரன் பழைய மனுஷனின் சுபாவத்தை அணிந்து மறித்து தேவனாலே கைவிடப்பட்டு பாதாளங்களிலே இறங்கி பாவத்தின் முழு தண்டனையையும் அவர் கட்டி உயிர்த்தெழ பண்ணியது அந்த இரத்தத்தின் வல்லமை, அவர் சிந்திய சொந்த இரத்தத்தின் வல்லமை.
The Holy Spirit used the blood that was shed by Jesus to raise him up again. நீ அதை இதில் ஒரு விரல வச்சுட்டு எபிரேயர் 13 அதிகாரம்
அதிலே I'll show it to you. நான் சொல்லுகிற விலை அப்படி சும்மா எடுக்காதே. வேத வாக்கியங்களில் அப்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். வீட்டுக்கு போய் ஆராய்ந்து பார். பிள்ளையாக இருந்தால் என்னிடத்திலே வந்து சொல், பாஸ்டர் இஸ் நாட் லைக் திஸ், கம் ஆன்.
எபிரேயர் 13 அதிகாரம் 20 வசனம் ஆயத்தமா?
லெட்ஸ் ரீட்.
நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். இப்போ உனக்கு விளங்குறதா? ஆடுகளின் பிரதான மேய்ப்பரை மரணத்திலே இறந்து தேவனை விட்டு பிரிந்த நிலையிலே இறந்து பாதாளங்களிலே இறங்கிய அந்த இடத்திலே இருந்து எந்த இரத்தத்தின் வல்லமை அவரை மறுபடியும் புதிய ஒரு தேவ பிள்ளையாக மாற்றியது? He is the firstborn. Jesus was the firstborn right in hell. நடு அங்க பாதாளத்திலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மரித்தோரில் முதல்வரானார். First born from the dead. Now he is not going to call the only begotten son. Now he is the first born from the dead. தேவனுடைய ஒரே பிறான குமாரன் என்று இப்பொழுது தேவனாரை கூப்பிடுறதில்லை. அதனால் அநேக பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். அவருடைய இரட்சத்தினால், அவருடைய ஆவியினால் இங்கே இருக்கிறாயா? ஏன் என்னையோ இது மாதிரி பார்க்கிறாய்? என்னை தேவா, என் தேவனே, ஆம், வெளிப்படுத்துதல் உமக்குரியது. தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் சும்மா வந்திருந்து காலையில் கேட்டுட்டு ஒரு பயத்தினால விடும். இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் உயிரோடு எழுப்பின இரத்தம் எது? அவர் சிந்திய இரத்தம். அதுதான் அந்த வசனம் கூறுகிறது. I don't better not waste time over there. உடன்படிக்கையின் ஜீவியம் குடும்ப உறவுகளை விட்டு கைவிட வேண்டிய நேரத்திலே கைவிட வேண்டிய, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஜீவியம். அதுதான் அவர் சொன்னார் மத்தேயு 10 அதிகாரத்திலே 35-36 வாசித்து பார்க்கலாம். ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது சகோதரனியாவது சகோதரியாவது வெறுத்து என் பின்னே வராவிட்டால் எனக்கு சூஷியனாய் இருக்க மாட்டான். அதாவது you will never be a covenant man. No. இது ஒன்றுமே தெரியாமல் அந்த நேற்றைய தினத்திலே சாட்சி கொடுத்த அந்த சகோதரரை பார்த்தீர்களா? ஸ்டாண்டிங் ஃபார் இட். அவருடைய சொந்த வீட்டாரை அவரை பைத்தியம் என்று சொன்னார்கள். படிப்பில் இருந்து நிற்பாட்டினார்கள். ஒரு பைத்தியக்காரன். நீ கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக இருக்க விருப்பமா? இல்லாவிட்டால் அவரை பின்பற்ற முடியாது. முதலாம் கொரிந்தியர் 2:18 சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நமக்கு அது தேவபலனாயிருக்கிறது. அந்த படு ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கையில் அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க விடுதலையாக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 26 எப்படி எனில் சகோதரர்களை நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். Can you see? That's why you and I, we have the ministry in his kingdom. அவருடைய நாமம் மகிமை அடையும் படிக்கு. That's why he chose you. அதற்காக உன்னை தேர்வு செய்தார். We were nothing. We are something in him now. நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம், பெருமை பாராட்டி இருந்தோம், எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அவருக்குள்ளாக இப்பொழுதும் எல்லாம் உள்ளவர்களாக இருக்கிறோம். Every word is yes and amen in Christ. அவருக்குள்ளாக எல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. So உடன்படிக்கையின் ஜீவியம் நாங்கள் இந்த ஃபேமிலி டைஸ் இருக்குது இல்லையா, குடும்ப நெருக்கமான பாசங்களும் பாசக்கயிறு உறவுகளும் இதுகள் ஒன்றுமே மாயா. சிலர் கொஞ்சம் பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்ல அல்லது இதில் கொஞ்சம் தண்டித்தால் காணும், சபையை விட்டு தே வில் கோ அவுட், வெளியே போவார்கள். அவ்வளவு விக்கிரம் இவர்கள் கிறிஸ்துவையா பின்பற்றுகிறார்கள். இவர்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறத இல்லை, இருந்தாலும் இவர்கள் உடன்படிக்கையிலே ஜீவிக்கவில்லை. உடன்படிக்கையிலே ஜீவிக்கிற குடும்பம் என்ன சொல்லும் தெரியுமா, அங்கால வந்து நல்லா போடுங்க, ஊட்டியில நல்லா போடுங்க. That's right. You cannot have your family time. அது உடன்படிக்கையின் கட்டளை ஒழுங்குகள், நிபந்தனைகள். உன் வீட்டை விட்டு, உன் சகோதரனை விட்டு, உன் அனுத்தாரை விட்டு, எல்லாரையும் விட்டு வெளியே வா. What do you think of that? No, Lord. I love him. I want him. My auntie. My sister. You got to come up. மாறி மாறி சிலருக்கு வித்தியாசமான பிள்ளைகள் விக்கிரகமாக இருக்கும். ரெண்டு குழந்தைகள் இருந்தால் இளையவன்ல தாய்க்கு பாசமும் விக்கிரகமும், அங்காலே மூத்தவன்ல தகப்பனுக்கு பாசமும் விக்கிரகமும். என்ன செய்கிறார்கள் தெரியுமா, பிரிவினை உண்டாக்குகிறார்கள். இந்த சம்பவம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐசாக் குடும்பத்திலே நடந்தது. ரெண்டு பேரும் பிரிந்தார்கள், ரெண்டு பேரும் எதிரிகளாய் மாறினார்கள். தேவன் இருந்திருக்காவிட்டால் ஈசாக்கு யாக்கோபை கொலை செய்திருப்பான். பல வருஷங்களுக்கு பிறகு ஒன்றுமே புரியவில்லையா, ஆதியாகமத்தை வாசி.
ஒரு உள்ள கொஞ்சம் படிவு, ஒரு உள்ள அதே
கொஞ்சம் படிக்கின்றன அவங்க எல்லாம் முட்டையும் எல்லாம் பாலும். மற்ற பிள்ளை சாடியா பார்த்துட்டு ஓ ஓ ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையின் குடும்பத்திலே அப்படி அல்ல. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. You're very special and God has called you. Okay? So there are no family ties, no nothing. Absolutely nothing. You see, you look at this life in a different angle. சகோதரர்களே, ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணாடியின் மூலமாக நீங்கள் இந்த உலக ஜீவியத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். When you are connected with the covenant, உடன்படிக்கையோடு தொடர்பாக இருக்கும் பொழுது, you got to live the covenant life. அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தை ஜீவிக்க வேணும். அவர் இரத்த உடன்படிக்கை பண்ணி இன்ன இன்ன காரியம் இயேசு ஜெபிக்கும் பொழுது என்ன சொன்னார், யோவான் 17 அதிகாரத்திலே. God made a covenant with him, right? அவர் இவ்வளவு செய்கிறபடினாலே, and then he made a covenant with Jesus. இயேசு எங்கள் புதிய உடன்படிக்கையின் பிரதிநிதியாக இருக்கிறான். அவரோடு உடன்படிக்கை செய்த நேரத்திலே இயேசு அந்த கடைசி அந்த ஜெபத்திலே சொன்னார், 17:10 யோவான், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். இப்படி நாம் சொல்லி இருக்கிறோமா?
பயமா இருக்கு பிரதர்,
உடன்படிக்கை தேவையில்லை உனக்கு. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். ஆறு, இதனால கூடுதலான சொல்லி முடியாத கோடிக்கணக்கான எல்லையற்ற ஆசீர்வாதத்தை பறக்கிறார்கள். தேவனா நீயா? நீதான்.
இது தெரியாமே
அவருக்குரியது எல்லாமே உனக்கு. அதை ரோமர் 8:32 சொல்லி இருக்கிறேன். நீ கேட்க போற எங்க எனக்கு சொல்ல வர, அப்படி சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை உடன்படிக்கைக்காக அந்த இரத்தத்தை கல்வாரியிலே அவர் ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் அங்கால சொல்ல போறார், அவருடைய கூட மற்ற மற்ற கூடாதிருக்கிறது எப்படி? அது உடன்படிக்கை ஆணை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே கட்டளையினூடாக வந்த சகல சாபங்களும் நீக்கப்பட்டது. நீ சாபத்துக்குகளாக இல்லை, நீ உடன்படிக்கையின் பிள்ளை, நீ உடன்படிக்கையின் பிள்ளை. உனக்கு சாபம் வர முடியாது. நீ உடன்படிக்கையிலே நடக்கும் பொழுது அவர்கள் செய்த என்ன ஒரு பில்லி சூனியமோ மந்திரவாதமும் அது வந்து அரசடியில் டேர்ன் எடுத்து மற்ற பக்கம் போற மாதிரி அங்கால போகும். சில போல அரசடிய சுத்தி கொண்டிருக்கும் அதுக்குள்ளே அந்த ரவுண்ட் அபவுட். செவியுள்ளவன் கேட்க கடவான். உடன்படிக்கை, உடன்படிக்கையை விட்டு வெளியாலே வரும் பொழுது தென் தி ப்ராப்ளம். அதன் பிறகுதான் பிரச்சனை. As long as Israel walked in the covenant, உடன்படிக்கையிலே அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் வெளியாம் காசு கொடுத்தார்கள், வந்து சாபம் போட வந்தான். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், சபிக்க வந்தான். தேவன் வார்த்தையை மாற்றினார். சில பேருக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. But as long as we walk in the covenant, உடன்படிக்கையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உடன்படிக்கை ஜீவியத்தை ஜீவிக்கும் பொழுது, லூக்கா 9:23 நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கலாத்தியர் 2:20 நாங்கள் ஜீவிக்கும் பொழுது, you be laughing. Oh, they are doing something? Poor thing. Father, forgive them. ஏனென்றால் அவன் தலைக்கு மேலே போத்திலோடு கல்லுகளை எல்லாம் அறிகிறான், எனக்கு அறிகிறான் என்று நினைக்கிறான். அவன் தலையிலே வந்து விழும். தலைக்கு மேலேயே நீ கல் அறிகிறாய். அதன் பிறகு கேட்கிற யார் உன் தலையில டொக்கொண்டு போட்டதுண்டு? நீ எறிஞ்ச கல்லு தான் வந்தது. குழி வெட்டுகிறவன் அதிலே விழுவான். உடன்படிக்கையின் ஜீவியம் அதுதான் அழைக்கப்பட்ட ஜீவியம்.
சபைக்கு வர ஒண்ணும் ஞாயிறுல ஒரு நாளும் வருவன்
18 வருஷம் நீ அப்படித்தான் கரைக்கிற. நீ யாருக்காக ஜீவிக்கிறாய்? பிலிப்பியர் அங்கே இருக்கிறார், சிலுவைக்கு பயங்கர். They are not living, were not living by the covenant. They had a covenant with.
அவர்கள் வயிற்றோடு உடன்படிக்கை பண்ணினார்கள்.
ஏன் பிரதர், வயிறே தேவன் என்று தானே எங்கே போட்டிருக்கு?
அவர்கள் வயிறு, அவர்கள் தேவன். சிலுவைக்கு பயங்கராக இருக்கிறார்கள். ஒரு தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன்.
இன்றைக்காக தான் பிரதர், இவ்வளவு வார்த்தையும் காணாது, அது காணாது, இது காணாது, இன்னுமாக தோண்டி திரிகிறது.
6வது பாட்டு படிப்பார்களா? பூந்தோட்டத்தில் யார் நிற்கிறார்கள்?
லூக்கா 16, இது இது பார்த்தீங்களா? என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். இதே உடன்படிக்கை தான் உனக்கும் எனக்கும். நீ சொல்லுவாயா, நான் என்னுடைய வீடு, என்னுடைய மோட்டர் சைக்கிள், எல்லாமே உம்முடையது, உமக்குரியதெல்லாம் என்னுடையது. அதுதான் உடன்படிக்கை. ஆபிரகாம் அதைத்தான் சொன்னான். நேரம் வந்தது, தேவன் அவனை சோதித்து அறிந்தார்.
Remember Abraham? What Lord?
who we have a covenant.
Oh yes, yes, yes. எனக்கு தெரியும் உடன்படிக்கப்பன்.
Bring your son whom you love. Isaac on the altar. Yep.
How is it? நீ சொல்லுகிறாய் ஆபிரகாமுக்கு என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினூடாக நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் அடிச்சுவடுகளிலே நடந்தால் அப்படியாயிருப்போம் என்று வேதம் கூறுகிறது. ஆபிரகாம் தேவனுக்காக ஜீவித்தான்.
He risked, he gave his passport, and he said, okay, I'll follow you.
I'll follow you, Lord. உமை நான் பின்பற்ற.
நான் சொன்னதை கேட்டீங்களா?
சோ லூக்கா 4:33 14:33 இதைத்தான் அங்கே கூறப்படுகிறது.
அப்படியே
உங்களில் எவனாகிலும் எவளாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால்
அவன் எனக்கு சூஷனாயிருக்க மாட்டான். நீ உடன்படிக்கை ஜீவியத்தை ஜீவிக்க முடியாது. சகோதரனே, சகோதரியே, இதை கொஞ்சம் சிந்திப்பாயா?
அவருடைய வல்லமையிலே, பரிசுத்தத்திலே, அவருடைய திட்டத்திலே,
அவருடைய அபிஷேகத்திலே,
அவருடைய நிறைவிலே, பாதுகாப்பிலே ஜீவிப்பதற்கு ஒரே ஒரு வழி,
சிலுவையில் அறியப்பட்ட உடன்படிக்கையின் ஜீவியம். வேறு ஒரு வழியும் இல்லை. May the Lord bless you.